إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله تعالى من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله قال الله تبارك وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا ولا تقربوا الزنا إنها كأنه كان فاحشة وساء سبيلا صدق الله العظيم وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم محشر الزاني يوم القيامة أنسن من ريح الجيفة أو كما قال عليه الصلاة والسلام كما في رواية للنسائي புகழ் அனைத்தும் உள்ள உலகத்தையும் படைத்து பரிபாலித்து தனித்து நின்று ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் அன்புமிக்க தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயரிய வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக எடுத்து நடந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த சாபியங்கள் தபை சாபியங்கள் மேலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சத்திய தீன் இஸ்லாத்தை மார்க்கமாக நடக்கின்றார்களோ அத்தனை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் ரஹமத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் இறை கட்டளை ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேரகாலத்துடன் அசிகாவுடைய நீத்தோட அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உலகத்திலே வாழ்ந்து மௌத்தியமை வந்தடையும் வரைக்கும் இவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவிருக்கிறானோ அவற்றை முடிமான அளவு நம்முடைய வாழ்வில் எடுத்தும் இவற்றை விட்டு விலகிக் கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறானோ அவற்றை முற்றுமுழுதாக எம்முடைய வாழ்வில் விலகி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு நல்ல உதயம் புரிகிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திறன்மிக்க சகோதரர்களே, இந்த பூமியிலே கண்ணியமானவர்களாக அல்லாஹ் மனித சமுதாயத்தை படைத்து அதிலே சிறப்பு மிக்க அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களாக அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்தவர்களாக அல்லாஹ்வுடைய இரக்கத்துக்கு உட்பட்டவர்களாக அல்லாஹ் தனக்கு நெருக்கமான முஃமின்களை ஆக்கியிருக்கிறார். அந்த கூட்டத்திலே வல்லவர் அல்லாஹ் எம்மை சிலர்களை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறார். இந்த உலகத்திலே இதைவிட ஒரு மனிதன் பெருமைப்படுவதற்கு சந்தோஷப்படுவதற்கு இந்த உலகத்திலே வேறு எதுவுமே இருக்க முடியாது. இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பது யாருக்காக? முஃமினுக்காக, முஸ்லிமுக்காகத்தான் இந்த அல்லாஹ் உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார். எப்போ இந்த உலகத்தை விட்டும் ஒரு முஸ்லிம் கடைசியாக மரணித்து விடுகிறாரோ அதற்கு பின்னால் இருப்பவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வர்களாக இருப்பார்களாக இருந்தால் அது வரைக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தை பிற்படுத்த மாட்டார். அந்த கடைசி முஸ்லிம் மரணிப்பதோடு அல்ல இந்த உலகத்தையும் அடித்து விடுவான் என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ்வளவு ஒரு கண்ணியமான ஒரு சமுதாயம் தான் இஸ்லாமிய சமுதாயம். இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை தான் அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலே கண்ணியப்படுத்தவிருக்கிறார். இந்த பூமியுடைய கபரிலே அல்லாஹ் கண்ணியப்படுத்தவிருக்கிறார். கியாமத்துடைய நாளிலே கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே நட்சத்திரங்கள் போன்று மின்னக்கூடியவர்களும் இந்த இஸ்லாமிய சமுதாயம். அவ்வளவு ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறார், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த கண்ணியங்களை அல்லாஹ் கொடுத்து விட்டு அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான் தெரியுமா? ஈமானை எதிர்பார்க்கிறான், எதிர்பார்க்கிறான். அடியான் நான் ரப்பு என்பதை நிரூபிக்க வேண்டும். அல்லாஹ் அடியான் என்பதை நிரூபிக்க வேண்டும், அவன் அடிமை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்கிடமும் இருந்து அல்லாஹ் ஈமானை எதிர்பார்க்கிறான். உலகத்தில் வாழும் போதும் தான், அவனுடைய கடைசி உயிர் பறிக்கப்படும் போதும் தான் அந்த மனிதன் உண்மையான ஒரு முமினாக மரணிக்க வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். உலகத்திலே எவ்வளவு சொத்துக்களை சேர்த்தாலும், அறிவுகளை சேர்த்தாலும், உலகத்திலே எந்த ஒரு கண்ணியத்தை சேர்த்தாலும் கனிவானவர்களே, கடைசி நேரம் ஒரு மனிதன் ஈமானை தவறு விட்டு விட்டார் என்று சொன்னால் அந்த மனிதனை போன்ற ஒரு நஷ்டவாளி யாரும் இருக்க முடியாது.
அவ்வளவு ஒரு கண்ணியமானது, அவ்வளவு ஒரு பெருமதியானதுதான் ஈமான். கண்ணால பார்க்க முடியாது ஈமானை. அந்த ஈமான் இருக்கிறதே உள்ளத்திலே சம்பாதிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. இந்த எம்முடைய கண்களுக்கு விளங்கக்கூடிய இந்த உடல் உறுப்புகள் அல்லாஹ் விரும்பக்கூடிய அடிப்படையில் இயங்குவதற்கு அந்த கண்ணுக்கு விளங்காத அந்த ஈமான் இருக்கிறதே அதுதான் துணை நிற்க வேண்டும். அந்த ஈமான் சீராகி விட்டது என்று சொன்னால் மனிதனுடைய உடல் உறுப்புகளில் இருந்து வெளியாகக்கூடிய எல்லா செயற்பாடுகளும் சீராகிவிடும். அன்பா அந்த கண்ணியமான சகோதரர்களே, உலகத்திலே நாம் உலகத்தை மதிக்கிறோம், உலகத்துடைய காரியங்களை மதிக்கிறோம், உலகத்துடைய தேவைகளை வழங்கி இருக்கிறோம், உலகத்திலே ஒரு விதமான நோக்கத்தோடு வாழுகிறோம். ஆனால் இந்த நோக்கங்கள், இந்த தேவைகள், இந்த குறிக்கோள்கள், இந்த விருப்பங்கள் அல்லாஹ்வுடைய ஈமானை பங்கப்படுத்தக்கூடியதா அல்லது ஈமானுக்கு துணை நிற்கக்கூடியதா என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்தால் அதிகமான காரியங்கள் இந்த உலகத்திலே நாம் விரும்பி செய்கிறோம், அதிகமான காரியங்கள் நாம் இந்த உலகத்திலே ஆசையோடு செய்கிறோம். ஆனால் அந்த காரியங்கள் ஈமானை பாதிக்கக்கூடியது. ஈமான் எப்போது பாதிக்கப்படுமோ அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய சோதனைகள் இறங்க ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய சோதனைகள் இந்த பூமிக்கு இறங்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா? எப்போது ஈமான் தாரிகள் மூமின்கள் முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம்கள் எப்போது குறைந்து விடுவார்கள்? வேறவர்கள் மட்டும்தான் முஸ்லிமாக இருக்கிறார்கள், ஆனால் உள்ளத்திலே ஈமானை சம்பாதிக்கவில்லை, அப்படியான கூட்டம் எப்போது இருப்பார்களோ இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சோதனைகள் இறங்க ஆரம்பிக்கும். எனவே நாம் எல்லாம் உண்மையான ஈமானை சுமந்த உண்மையான முத்தகீன்களாக, உண்மையான முஸ்லிம்களாக நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சோதனைகளை விட்டும் எம்மை பாதுகாக்க முடியும், சமுதாயத்தை பாதுகாக்க முடியும். இன்று எங்கு பார்த்தாலும் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள், சோதனை என்று சொல்லுகிறார்கள், எங்களுக்கு சோதனை என்று சொல்லுகிறார்கள். உலகமே சோதனையோடு இருக்கிறது. ஏன் சோதனையோடு இருக்கிறது தெரியுமா? யார் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறாரோ, எந்த ஒரு முஃமின் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறாரோ, எந்த ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறாரோ, அவர் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய ஆரம்பித்து விட்டார். எப்போது ஒரு முஃமின் ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய ஆரம்பிப்பாரோ அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சோதனைகள் கொட்ட ஆரம்பிக்கும், அல்லாஹ்வுடைய சோதனைகள் கொட்ட ஆரம்பிக்கும், அல்லாஹ்வுடைய தண்டனைகள் இறங்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் பலவிதத்திலே சோதிப்பான், குடும்பத்திலும் சோதிப்பான், பொருளிலும் சோதிப்பான், சமுதாயத்திலும் சோதிப்பான். ஏன்? தன்னுடைய பலவிதமான சோதனைகளை அல்லாஹ் உண்டு பண்ணுவான். இன்று கலைக்கிறார்கள், மழை இல்லாமல் இருக்கிறது, வேலைக்கு மழை இல்லாமல் இருக்கிறது, இந்த காலத்திலே வெயில் வேண்டும் அந்த காலத்திலே மழை பெய்கிறது, தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கிறது, வறுமையாக இருக்கிறார்கள் மக்கள், கால்நடைகள் இருந்து போகின்றன, வளரக்கூடிய கால்நடையும் சின்ன வேண்டாம் சாப்பிடக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கும் நோய் உண்டாயிருக்கிறது. அப்படி மல்லா சோதிக்கிறான். ஆற்றிலே குளத்திலே கடலிலே இருக்கக்கூடிய மீன்களையும் தின்னக்கூடாது, தடை விதிக்கப்படுகிறது. ஏன்? அங்கே நோய் உண்டாகிறது என்று யார் சொல்லுகிறார்கள்? பரீட்சித்து சொல்லுகிறார்கள், சோதித்து சொல்லுகிறார்கள். அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, இப்படியாக பல பகுதிகளிலும் இன்று மனிதர்களுக்கு முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கு சோதனைகள் வந்து கொண்டு இருக்கின்றன என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் எப்போது கோபிக்க ஆரம்பித்து விட்டாரோ, அல்லாஹ் எப்போது கோபப்பட ஆரம்பித்து விட்டாரோ அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சோதனைகள் இறங்கும். அல்லாஹ்வுடைய கோபம் சிறை கொண்டு உண்டாகும் என்பதை நாம் தேடி பார்த்தால் அவைகள் தான் இன்றி பூமியில் அதிகமாக இருக்கிறது, அவைகள் தான் இன்றி பூமியில் அதிகமாக இருக்கிறது, வீடுகளிலும் இருக்கிறது, தெருக்களிலும் இருக்கின்றன, இதே போன்று கடைகளிலும் இருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய சோதனைகள், அல்லாஹ்வுடைய கோபங்கள், அவைகளை உண்டு பண்ணக்கூடியவைகள் தான் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஃபஸ்ஸினா வர்ரிபா ஃபீ கௌமின் ஃபக்கத் அஹல்லு பி அன்ஃபுஸிஹிம் அதாபல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய சோதனைகள், அல்லாஹ்வுடைய கோபங்கள் இறங்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இரண்டே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஃபஸ்ஸினா விபச்சாரம் பெருகி விடும் என்று சொன்னார், விபச்சாரிகள் உருவாகி விடுவார்கள் என்று சொன்னார், வர்ரிபா ஃபீ கௌமின் இதே போன்று வட்டியும் பெருகிவிடும் என்று சொன்னால், வட்டியும் அதிகரித்து விடும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கோபத்தை அல்லாஹ்வுடைய வேதனை அவர்கள் ஆகவாக்கிக் கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய வேதனை இறக்கி விட்டார்கள் என்று அன்புடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ரிபா ரெண்டுக்கு முகவரே எடுத்துட்டான். ஆனால் நொக்தாவில் மட்டும்தான் வித்தியாசம், நொக்தாவில் மட்டும்தான் வித்தியாசம். ரிபா எழுதி பாருங்க, ரெண்டுக்கும் ரெண்டுதான். ஆனால் நொக்தாவில் வித்தியாசம் இருப்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தண்டனைகளில் வித்தியாசம் இருக்கின்றன. பக்தியை விட பயங்கரமாக அல்லாஹ் சில இடங்களிலே விபச்சாரத்தை சொல்லுகிறான், விபச்சாரத்தை விட பயங்கரமாக அல்லாஹ் சில இடங்களிலே பக்தியை சொல்லுகிறான். அன்புடனையும் சொல்லி இருக்கிறார்கள். எனவே எது எப்படி இருந்தாலும் இந்த இரண்டு மிக பெரும் பாவங்கள் அல்லாஹ்வுடைய சோதனையை இறக்கக்கூடியது, அல்லாஹ்வுடைய தண்டனை இறக்கக்கூடியது, பறக்கத்தை இல்லாமல் ஆக்கக்கூடியது. கண்ணியமானவர்கள், இன்று பார்க்க முடியும், எங்கு பார்த்தாலும் விபச்சாரத்துடைய அழைப்புகள், பத்திரிகையை திறந்தாலும் விபச்சாரம், செய்திகளை கேட்டாலும் விபச்சாரம். இவைகளை பற்றியே சொல்லுகிறார்கள். ஏன் காரணம்? உலகமே சொல்லும் கண்ணியமானவர்களே, உலகமே சொல்லும். இன்று உலகமே விபச்சாரம் என்ற அந்த மிக பெரும் பாவத்திலே மூழ்கி இருக்கிறது. அல்லாஹ் ஒவ்வொரு பாவத்தை தடுப்பதற்கு ஒவ்வொரு வார்த்தை சொல்லுகிறார். ஒற்றியை தடுப்பதற்கெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? வளரு, விட்டுவிடுங்கள் என்று நான் சொல்றேன். அல்லாஹ் புறம் பேசாதீங்க, இட்டு கட்டவாரம், அடுத்தவனு குறை தேடவாரம் என்ற பாவத்தை சொல்ற நேரம் இனி தனிமு, நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், விட்டுவிடுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள், அந்த பாவத்தை செய்யாதீங்க என்றெல்லாம் அல்லாஹ் சொல்றான். ஆனால் குர்ஆனிலே அல்லாஹ் ஒன்றின் பக்கம் நெருங்காவது கூடாது என்று சொல்றானாக இருந்தால் அது ரெண்டு விஷயம். ஒன்று என்ன தெரியுமா? வலா தக்ரபு மாலல் யதீம், யதீம்களுடைய சொத்தின் பக்கம் நெருங்கி விடாதீர்கள். அது நெருப்பு, யதீம்களுடைய சொத்து நெருப்பு. நெருப்பு கிட்ட யாரும் போகமாட்டோம், அது மாதிரி கருகி போட்டோம், சாம்பலாக்கிடும். அவ்வளவு பயங்கரமான சொத்து தான் யதீம்களுடைய சொத்து. இந்த இதன் பக்கம் நீங்க நெருங்கிடாதீங்க. அல்லாஹ் இரண்டாவது என்ன சொல்றான் தெரியுமா? வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கமும் நெருங்கி விடாதீர்கள். எப்படி நெருப்பு பயங்கரமாக எரித்து விடுமோ, இதே போன்று இந்த விபச்சாரம் இருக்கவே வாழ்க்கையில இருக்கக்கூடிய பரக்கத்தை எரித்து விடும். வாழ்க்கையில் எந்த பரக்கத்தும் இருக்காது. அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டு பண்ணக்கூடியது அல்லாஹ் பயங்கரமாக தண்டிக்கிறான், பயங்கரமாக கண்டிக்கிறான், பயங்கரமாக எச்சரிக்கிறான். இதை அல்லாஹ் விபச்சாரத்தை தெரிவிக்கிறான். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ், அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்றான், நீங்கள் ஃபவாஹிஷ், அதுவும் விபச்சாரம் தான். அப்படியான அந்த விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கிவிடக் கூடாது என்று இன்னும் ஒரு வசனத்திலும் அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய ஒரு பாவம் அந்த அளவுக்கு என்று சொன்னால் வானமும் தாங்காது, பூமியும் தாங்காது. வானமும் அழுகிறது, பூமியும் அழுகிறது. ஹலால் இல்லாத ஹராமான இரண்டு உணவுகள் சேரும் போது அல்லாஹ் கோபப்படுகிறான். கண்ணியமானவர்களே, இன்று பார்க்கிறோம் சமுதாயத்தில் சர்வ சாதாரணமாக விபச்சாரம் இருக்கிறது. யாருக்கும் தெரியவில்லை, யாரும் பார்க்கிறாங்க இல்ல, தந்த கணவன் வீட்டில் இல்ல, தந்த மனைவி வீட்டில் இல்ல, நான் பிரயாணம் போற ஏண்ட மனைவிக்கு வழங்க இல்லையே, ஏண்ட யாருமே இல்லையே, நான் யாரோட போனாலும் யாரும் காண்றதுக்கு இல்லையே என்ற சிந்தனைகள் உருவாகி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நான் ஆரம்பத்திலே சொன்ன ஈமான், அந்த ஈமான் உள்ளத்திலே இல்லை என்று சொன்னால் பாவங்களை அழைத்து எடுக்கும், உள்ள பாவங்களை அழைத்து எடுக்கும். அப்படியானவர்களுக்கு தான் அல்லாஹ் ஈமானுடைய பாடத்தை குர்ஆனிலே சொல்லுகிறான். வேண்டாம், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கிவிட வேண்டாம். அது மட்டுமா? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் விபச்சாரத்தை பற்றி இன்னும் எச்சரிக்கிறான். ஒரு விபச்சாரம் செய்தவன் இருக்கிறானே, அந்த விபச்சாரம் செய்தவன் எப்படியான நிலைக்கு தள்ளப்படுவான் தெரியுமா? எல்லாரும் நினைக்கிறாங்க, நான் என்னதான் மோசமானவனா இருந்தாலும் எனக்கு கிடைக்கிற மனைவி நல்லவனா இருக்கணும் என்ற சிந்தனை எல்லாருக்கும் இருக்குது. நாம் பாவம் செஞ்சிருப்பாரு, எத்தனையோ பெண்களோட விபச்சாரம் செஞ்சிருப்பாரு, எத்தனையோ பெண்களோட மோசமான நடந்திருப்பாரு, தன்மையில இருந்து இருப்பாரு, பேசியும் இருப்பாரு, புடிச்சும் இருப்பாரு. ஆனால் இவர் எதிர்பார்க்கிறது என்ன? தந்த மனைவி தனக்கு வரக்கூடியவள் நல்லவளா இருக்கணும். சத்தியமா நடக்காது கண்ணியமானவர்களே. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஏற்பாடுல, அல்லாஹ்வுடைய செட்டிங்ஸ்ல அப்படி ஒன்று கிடையாது. அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் தெரியுமா? அசானி லா யன்கஹு இல்லா ஸானியதன் அவ் முஷ்ரிகா, விபச்சாரம் செய்தவன் விபச்சாரம் செய்த பெண்ணை தான் முடிப்பான். இது அல்லாஹ்வுடைய சுன்னத், இது அல்லாஹ்வுடைய நியதி. அல்லாஹ் இப்படித்தான் ஏற்படுத்துவான். நாங்க என்ன சொன்னாலும் சரி, அதிகமானவர்கள் சொல்லுவாங்க, என்னது பார்த்தா இவன் வாழ்க்கையில மோசமா அல்லாஹ்வுடைய வசனத்தின் அர்த்தம். எனவே கண்ணியமானவர்களே, அப்படி உங்களுக்கு ஒரு விபச்சாரி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான் அவன் முடிக்கக்கூடியவள் யாராக இருப்பாள் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு சிறுக்கு வைக்கக்கூடியவளாக இருப்பாள். அல்லாஹ்வுக்கு சிறுக்கு வைக்கக்கூடியவளாக இருப்பாள். கண்ணியமானவர்களே, நல்ல குடும்பத்தை எதிர்பார்க்கிறோம், நல்ல மனைவி எதிர்பார்க்கிறோம், குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமே, குடும்ப வாழ்க்கையை சீர்குலைக்கக்கூடிய ஒன்றுதான் விபச்சாரம். சந்ததியை இல்லாமல் ஆக்கிவிடும், சந்ததியை நாசமாக்கிவிடும். இன்று பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே, மேற்கத்திய உலகம் சொல்லுகிறது, மேற்கத்திய உலகம் ஒவ்வொரு நாளும் 17 அதாவது 14 வயதுக்கும் 20 வயதுக்கும் உட்பட்ட பெண்கள் பலரிகள் பெற்றோர் அதாவது கணவன் இல்லாமல் கர்ப்பம் விட்டிருக்கிறார்கள். கர்ப்பம் நாளாந்தம் செய்திகளிலே பார்க்கிறோம் கண்ணியமான சகோதரர்களே. விஞ்ஞானசாரத்தையும் சொல்லுகிறார்கள், அந்த அளவுக்கு பெருகி இருக்கிறது என்று சொன்னால் காரணம் என்ன? இஸ்லாம் இல்லாததுதான் காரணம், ஈமான் இல்லாததுதான் காரணம். நாமெல்லாம் அந்த ஈமானிய வலைக்குள்ளே இருந்து கொண்டு இஸ்லாமிய அழகானோரை மார்க்கம் காட்டப்பட்டும் எம்முடைய சமுதாயத்திலே இப்படியான அசிங்கங்கள் இருக்கிறது, வீடுகளிலே இருக்கிறது, ஊர்களிலே இருக்கிறது என்று சொன்னால் கண்ணியமானவர்களே எவ்வளவு கவலைப்பட வேண்டும், எவ்வளவு சீர்திருத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மிகப்பெரும் பாவம், அல்லாஹ்வுடைய சோதனை இறக்கக்கூடிய பாவம் தான் விபச்சாரம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அது மட்டுமல்ல கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், சத்தியம் என்று சொல்லுகிறான். எல்லை கடந்து போறானே, எந்த மார்க்கத்தை விட்டு போறானே, அப்படியானவனை அழிப்பதும் நான் தான். சுரான் விபச்சாரி ஏழை ஆக்கிறதும் நான் தான். விபச்சாரத்தில் கைய வச்ச ஒரு காலம் தனது உயிராது பெரும் பெரும் பணக்காரர்கள் இன்றைக்கு கீழ் மட்டத்தில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. காரணம் விபச்சாரம். அல்லாஹ் சொன்னதை அல்லாஹ் கேவலப்படுத்துவான், அல்லாஹ் நாசமாக்குவான், அல்லாஹ் சமுதாயத்தின் கண்ணுக்கு கேவலமாக உண்டு போட்ட கேவலத்தை கொண்டு வந்து சேர்ப்பான், கேவலமாக்கி போடுவான். அது மட்டுமல்ல கண்ணியமானவர்களே, வறுமை உடையவர்களாக ஃபக்கீர்களாக மாறிவிடுவார்கள். அவ்வளவு பயங்கரமானதுதான் விபச்சார். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு வாலிபர் வருகிறார், ஒரு வாலிபர் வருகிறார், வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் இருக்கிறார், எப்படியான ஒரு நிலைமை என்று பாருங்கள். வாலிபன்ட்ட கேட்டாலும் விபச்சாரம் செய்ய ஆசை இல்லாமல் இருக்காது. ஏன் கல்யாணம் முடிச்சவன் கேட்டாலும் ஆசை இல்லாமல் இருக்காது, இருக்கும். ஆனால் ஈமான் பாதுகாக்கிறது, ஈமான் உடையவர்களாக இருக்கிறார்கள். அறாத்தை செய்வதற்கு ஈமான் தடுக்கிறது. ஈமான் இல்லை என்று சொன்னால் அந்த அறாத்தை செய்வதிலே இன்பம் இருக்கும். ஒரு வாலிபன் வருகிறான், பக்குவ நிலை அடையாத வாலிபன், ஈமானிலே குறைபாடு உள்ள வாலிபன் வருகிறான். அவன் ஆசையை சொல்றான் அந்த நபி அவங்கள்ட்ட, யார சொல்லலாம், சாபாக்களும் இருக்கிறான், விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தருவீங்களா? எப்படி கேள்வி! விபச்சாரம் ஹராம் என்று தெளிவாக இறக்கப்பட்ட காலம் வந்து கேட்கிறார், யார சொல்லலாம், விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சும்மா இருந்தாங்க. சாபாக்கள் சிலர்கள் எச்சரித்தாங்க, சொன்னாங்க, நீங்க எல்லாம் சும்மா இருங்க, இங்க வாங்கன்னு கூப்பிட்டு அந்த வாலிபரை பக்கத்துல உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு அந்த வாலிபர்கிட்ட கேட்டாங்க, புகைப்பொலி உண்மைக்க, உன் தாயோட இன்னத்தை விபச்சாரம் செய்யறதை நீ விரும்புவியா? சொன்னாங்க, யார சூழல்லா, என்னுடைய தாய் தந்தையர்கள் உங்களுக்கு அனுப்பணும் ஆகட்டும். யார சூழல்லா, தாய்மாரோடு தன்னுடைய தாயோட இன்னொரு விபச்சாரம் செய்வதை யார் விரும்ப போகிறார்கள்? புகைப்பொலி உன் சகோதரியோட ஒரு விபச்சாரம் செய்யறதை நீ விரும்புறியா? சொன்னாங்க, யார சூழல்லா, யாருமே விரும்ப மாட்டாங்க, நான் விரும்ப மாட்டேன் யார சூழல்லா. அப்படியாக இருந்தா உன் மகளோட ஒருத்தர் விபச்சாரம் செய்யறது நீ விரும்புவியா? விரும்ப மாட்டேன் யார சூழல்லா. உன்னுடைய மாமியோட உன் சாட்சி பெரியம்மாவோட யாரும் விபச்சாரம் செய்யறது நீ விரும்புவியா என்று கேட்டாங்க. அந்த வாலிபன் எந்த ஒண்ணுமே பேசல. அந்த வாலிபன் சொன்ன, யார சூழல்லா, அந்த பாவத்தை யாருமே செய்ய மாட்டாங்க யார சூழல்லா, யாரும் அதுக்கு வழியமைச்சு கொடுக்க மாட்டாங்க யார சூழல்லா. அப்படியா? சின்ன அர்த்தத்தோட சொன்னாங்க தெரியுமா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ எந்த பெண்ணோட விபச்சாரம் செய்ய பாக்குறியோ அந்த பெண் ஒருவருடைய தாயாக இருக்கலாம், ஒருவருடைய மனைவியாக இருக்கலாம், ஒருவருடைய சகோதரியாக இருக்கலாம், ஒருவருடைய ஒருவருடைய மாமியாக இருக்கலாம், அல்லது சாட்சி பெய்யமாக இருக்கலாம். எனவே அப்படி யார் விரும்ப மாட்டார்களோ இதே சொன்னாரு. அந்த வாலிபர் யார சொல்லல்லா, அந்த பாவத்தின் பக்கம் இதுக்கு பின்னால திரும்பியும் பார்க்க மாட்டேன்னு சொன்னார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபருடைய நெஞ்சிலே கையை வைத்து சொன்னார்கள், அல்லாஹும்ம குபுல் தம்பா, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, வதஃபிர் தல்பா, அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திரு, யா அல்லாஹ் வஹஸ்ன் பர்ஜா, விபச்சாரத்தை விட்டு அவருடைய மர்மஸ்தானத்தை நீ பாதுகாத்திரு. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார். அன்பாத வாலிபர்களே, எத்தனை ஆசைகள் உள்ளத்திலே, ஹராமான ஆசைகள், ஹராமான சிந்தனைகள், சாதிக்க வேண்டும், இப்படி அனுபவிக்க வேண்டும், என்னிடத்தில் பணம் இருக்கிறது, எப்படியும் கொடுத்து எதையும் செய்வேன் என்ற அப்படியான எண்ணும் பாவமான சிந்தனை வேண்டாம். இந்த விபச்சாரம் பயங்கரமானது. சஹாபாக்கள் பயந்தார்கள், செய்வதற்கு முன்னால் பயந்தார்கள், சிலர்கள் செய்த பின்னால் பயந்தார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சரிக்கைகள் ஒன்றொன்றல்ல சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்ன
சொன்னதன் பின்னாலும் கேட்கவில்லை.
அடுத்த நிலைமைதான் சொன்னார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, சதுரி மஸ்ஜினா விபச்சாரம் என்று சொன்னா என்னன்னு தெரியுமா? சாபாக்கள் இங்க வாங்க, இவருக்கு பைத்தியம் படிச்சிருக்கோ தெரியாது, கொஞ்சம் பாருங்க சொன்னாங்க. யார சொல்லுதா அப்படி ஒன்றுமே விளங்கல யார சொல்லுதா, சரி கோடையில் இருக்கிறாரோ தெரியாது கொஞ்சம் பாருங்க. சாபாக்கள் சிலர்கள் வந்து பாய மோந்து பார்த்தாங்க, அப்படி ஒன்றுமே இல்லை யார சொல்லுதா, அப்படியா? அதுக்கு பின்னால கேட்கிறாங்க சொல்லலாம் அவரை சொல்லலாம், சதுரி மஸ்ஜினா விபச்சாரம் என்னன்னு தெரியுமா? மாய் தெரிஞ்சுதானா வந்த சொன்னார்கள், யார ரசூலல்லாஹ் அதைது மினம் ராத்தின் ஹராமன் மித்ரமா யாத்தி ரஜுல் மினம் ராத்தி ஹலாலா, எப்படி தன்னுடைய மனைவியோடு ஹலாலான மனைவியோடு எப்படி ஒரு மனிதன் ஒன்று சேருவானோ இதே போன்று ஹராமான ஒரு பெண்ணோடு ஒன்று சேர்வதுதான் விபச்சாரம் என்பது தெளிவாக தெரியும் யார ரசூலல்லாஹ். ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், நாளை உலகத்திலே ஒரு மனிதன் நான் செய்த பாவத்தை ஏற்க மறுக்கிறான், நாங்கள்லாம் அப்படி செய்யல, நான் கலவெடுக்கல, நான் குடிக்கல, நான் விபச்சாரம் செய்யல, நாங்கெல்லாம் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, அவர்கிட்ட கேட்டு பாருங்க என்று சொல்லி நாங்கெல்லாம் எங்களை அம்சம் அல்லா சொல்றா, நீங்க உங்களை சுத்தப்படுத்தாதீங்க, நீங்க உங்களை நல்ல மனுஷன் சொல்லவா, நான் அடுத்தவன் சொல்லட்டும், நாங்க எங்களை பாவம் செஞ்சு கொண்டு சுத்தப்படுத்துறோமே கண்ணியமானவர்களே. இப்படியாக அவர்கள் கியாமத்துடைய நாளைகளை அல்லாஹ் சொல்றான், அவருடைய பாவங்களை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அந்த நாளைக்கு முன்னாலதான் மாயசதி எல்லாம் ஓடிவாராங்க, அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது என்றதுக்காக ஓடி வராங்க. தெரியும் ஒரு விபச்சாரிக்கு கயாமத்துடைய நாளிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வேதனை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாகராஜுடைய பயணத்திலும் கண்டார்களே, பயங்கரமாக இருந்ததை கேட்டார்களே. யார் இவங்க சொன்னார்கள், உம் சுனாத்து ஜவானி, அவர்கள் தான் விபச்சாரம் செய்த ஆண்களும் பெண்களும் நோவினைப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டது, இந்த நோவினை எனக்கு கிடைத்து விடக்கூடாது, அதற்காகத்தான் தௌபா தேடி ஓடி வந்தார்கள் மாயிதருதி அல்லாஹ். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள்கிட்ட இவருக்குரிய அத்த நிறைவேற்றுங்க, கல்லறிஞ்சி கொலை செய்யப்படுகிறார்கள், கல்லறிஞ்சி கொலை செய்யப்படுகிறார்கள். நீளமான சம்பவம் சுருக்கமா சொல்றேன். அதுக்கு பின்னால சஹாபா ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு மனிதர்கள் சேர்ந்து பேசிக்கொள்றாங்க, கேவலமா பேசிக்கொள்றாங்க. இந்த வார்த்தையை கேட்ட அன்பு நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செத்த குளத்தை எடுத்துட்டு வந்தாங்க, இழுத்துட்டு வந்தாங்க, ஒரு கழுதையோட செத்த கழுதையோட இழுத்துட்டு வராங்க. வந்து சொன்னாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தின்னுங்க சொன்னாங்க. அந்த மனிதர் ரெண்டு பேரும் சொல்றாங்க, யார சூழல்லா மை அக்ரமின் ஹாதிஹில் ஜீஃபா, இந்த செத்த பணத்தை யாரு யார சூழல் தின்னு, அது கழுவு யாரு தின்ன போறா? சொன்னாங்க சொல்லல்லா அவளை சொல்லும், மா நில் சுமா மின் அழகு அபிக்குமா இப்போ ஹி அசத்து மின் அக்லி ஹாதிஹில் மைத்தா, உங்களோட இந்த சகோதரரை பத்தி நீங்க கெட்டனை வச்சுங்களே, இந்த கெட்டனம் இருக்கிறது எவ்வளவு மோசமானது தெரியுமா, இந்த செத்த பணத்தை தின்னதை விட மோசமானது சொன்னாங்க. உடனே தௌபா செஞ்சாங்க ரெண்டு பேரும் கண்ணியமானவர்களே. அதற்கு பின்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாயிஸ் எங்க இருக்கிறா தெரியுமா, நான் இந்த மாயிஸ் சொர்க்க நதியிலே குளித்துக் கொண்டிருக்கிறத பார்க்கிறேன் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, உலகத்திலே கேவலம் என்று நாம் பார்க்கிறோம், பாவத்தை செய்துவிட்டு மௌனமாக இருக்கிறோம், பாவத்தை செய்துவிட்டு அச்சமில்லாமல் இருக்கிறோம், கயாமத்துடைய சிந்தனை இல்லாமல் இருக்கிறோம். விபச்சாரம் செய்தவன் உலகத்திலே அதற்குரிய தண்டனை பெறவில்லை என்று சொன்னால் கேவலமோ கேவலம் கயாமத்திலே அந்த கேவலம் எனக்கு வந்துவிடக் கூடாது என்று நினைத்தார்கள் உலகத்திலே மக்கள் என்னை விபச்சாரி என்று அழைத்தாலும் அல்லாஹ்விடத்திலே நான் தௌபா பெற்றவனாக மரணிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த மாயிஸ் ரழியல்லாஹ் சொர்க்கத்திலே இருப்பதை அன்பு நபி கண்டார்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் தௌபா. பாவம் செய்திருக்கலாம், தௌபா உடனே இருக்க வேண்டும். இன்று பார்க்கிறோம் அன்பான சகோதரர்களே, பெண்மக்களின் வாழ்க்கையை பாருங்கள். இன்று விபச்சாரத்துக்கு காரணம் என்ன? விபச்சாரம் பெருகுவதற்கு காரணம் ஒன்று ரெண்டல்ல, எத்தனையோ சொல்லலாம், அதே ஒன்றுதான், பார்வை, பார்க்கக்கூடிய பார்வை. ஒரு ஹராத்தை ஒரு மனிதன் பார்க்கிறான், உதாரணத்துக்கு குர்ஆனை பார்க்கிறான், ஓதுகிறான், இந்த நேரத்தில் ஈமான் அதிகரிக்கிறது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்கிறார், ஈமான் அதிகரிக்கிறது. இதற்கு மாற்றமாக ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறார், ஒரு நிர்வாண தோற்றம் போன்று, இன்றைக்கு எங்கட பொம்பளை கொடுக்கிற அபாயம் தான், இன்றைக்கு ஒழுங்கா கொடுக்கிறாங்களா சிலிம்பீட் அபாயா பார்த்தா நிர்வாணி மாதிரி, அப்படியான பெண்களை பார்த்தாலும் ஆசை வருகிறது, பாவ உணர்ச்சிகள் வருகின்றன. இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? கண்ணியமானவர்களே, கண் பார்வை தான், கண் பார்வை. அதனால் தான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன நம்பர தஹமும் மின் சியாம் இப்ரீஸ் மக்மூம், உங்களுடைய கண் பார்வை இருக்கிறது எப்படிப்பட்டது தெரியுமா? ஷைத்தானுடைய விஷம் பூசப்பட்ட அம்புகளிலே ஒரு அம்பு என்று சொன்னார்கள், விஷம் பூசப்பட்ட அம்பு பயங்கரமாக உள்ளத்தை தாக்கக்கூடியது, ஈமானை பாதிக்கக்கூடியது, ஆசைகள் பாவமான எண்ணங்களை உண்டு பண்ணக்கூடியதுதான் பார்வை. அதனால் செல்லல்லா அனைத்தரும் இப்படி சொன்னார்கள். ஜெரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், யா ரசூலல்லா, அவசரமாக திடீர் பார்வையை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் யா ரசூலல்லா. திடீர் ஒரு பெண் மேல என்னுடைய பார்வை பட்டது யா ரசூலல்லா, என்ன செய்யறது என்று கேட்கிறதும் செல்லல்லா அனைத்தரும் சொன்னார்கள். ஜெரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், செல்லல்லா அனைத்தரும் எனக்கு சொல்லி தந்தது எப்படி தெரியுமா, உன் கண் பார்வையை திருப்பிக்கோ என்று சொன்னார்கள். இதுதான் எனக்கு மருந்து, இதுதான் எனக்கு மருந்து. யார் ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறார், பார்க்கும் போது அவர் உடனே தன்னுடைய பார்வையை சீர்தாழ்த்திக் கொள்வாராக இருந்தால் அல்லாஹ் அவரை உள்ளத்திலே ஒரு விதமான ஈமானை கொடுப்பான். அந்த ஈமானை அந்த மனிதன் அவர் உள்ளத்திலே அனுபவிப்பான் என்று சொன்னார். உள்ளத்திலே அதனுடைய ருசியை அனுபவிப்பான். இனிமானவர்களே, பார்வை விபச்சாரத்துக்கு காரணம், சிவச்சாரத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். ஒரு நாளைக்கு பார்க்கிறார், இன்னும் ஒரு நாள் பார்க்கிறார், ஆசைகள் வளர்ந்து வளர்ந்து ஹராத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. இது ஒரு விடயம். இது மட்டுமல்ல, இன்னும் ஒன்றுதான், தனிமையில் இருப்பது, கலப்போடு இருப்பது, ஆண்கள் பெண்கள் கலப்பது பாடசாலையில் இருந்தாலும் சரி, அது எங்க இருந்தாலும், டியூட்டரியாக இருந்தாலும் கிளாஸாக இருந்தாலும், மார்க்கம் சொல்லுது ஹராம், தடுக்கப்பட வேண்டியது. பாவத்துக்கு காரணம் எங்கே ஒரு ஆண் ஒரு பெண் கலந்திருப்பார்களோ, எப்போது தன்மையில் இருப்பார்களோ, மூன்றாவது நபராக ஷைத்தான் அங்கே இருப்பார். ஷைத்தான் அங்கே இருக்கிறார். பிரயாணம் செய்ததாக இருந்தாலும் ஒரு பெண் தனிமையிலே போக முடியாது. ஏன் காரணம் தெரியுமா? பாவத்துக்கு காரணம். ஒரு பெண்ணால கிடக்கூடிய ஆண்கள் தான் அதிகம், ஆம்பளையால கிடக்கூடிய பெண்கள் அதிகம் அல்ல. இன்றைக்கு எனக்கு பின்னாலே பயங்கரமான சோதனைகளை வலிவெடுக்கக்கூடியவைகளே, பெண்களை போன்ற கேடு விளைவிக்கக்கூடியவர்கள் வேறு யாருமே கிடையாது என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஐடிபி பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், அடையாளம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கண்ணியமான சகோதரர்கள் நாமெல்லாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம் அடுத்த ஒரு காரணம் தான் தனிமை. தனிமை கூடாது எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும். ஒரு செலவு சொல்கிறார், நான் அசிங்கமான முடி பழுத்தும் இருக்கிறது, கருப்பு முடியும் இருக்கிறது, பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கிறது. இப்படியான ஒரு பெண்ணோடு தனிமையில் இருக்கும் போது நான் எவ்வளவு பெரும் ஈவான் தாரியாக இருந்தாலும் நான் என்னை பாதுகாப்பேனா என்ற பயம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார். அந்த பயம் எனக்கு இருக்கிறது. எனக்கு வயது 50 வருடம் தொடர்ந்திருக்கிறேன். நான் உலகத்திலே பயப்படக்கூடிய ஒன்றிற்குவாக இருந்தால் அதுதான் பெண்கள் என்று சொன்னார்கள். அவ்வளவு பயங்கரமான, அவ்வளவு பயங்கரமான சித்தனாக்கள் அந்த பெண்கள் மூலமாக இன்று விபச்சாரத்துக்கு ஆண்கள் விபச்சாரிகளாக மாற்றப்படுகிறார்கள். இருந்தாலும் அதற்குத்தான் அன்புடனே செல்லல்லாஹு சொன்னார்கள், ஈமானை ஊக்கு பண்ணுங்கள், நீங்கள் கண் பார்வை ஹராத்தை பார்க்கும் போது உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார் எம்மை பாதுகாப்பதற்கா. அன்பான கண்ணியமானவர்களே, அடுத்த விடயம் என்ன தெரியுமா? பெண்கள், பெண்களுடைய அலங்காரங்கள். இஸ்லாமிய பெண்களை நாம் விடுவோம், அந்நிய பெண்களை விடுவோம். இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களுடைய ஆடைகள் அலங்காரங்கள் எப்படி இருக்கின்றன? அது யாராக இருந்தாலும் சரி, திருமணம் முடிச்சவங்களும் தான், திருமணம் முடிக்காத பெண்களும் தான், அந்த பெண்களுக்கு எப்படி குர்ஆன் வழிகாட்டுகிறது, அந்த பெண்களுக்கு எப்படி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள், அந்த வழிகாட்டின் அடிப்படையில் வாழக்கூடிய பெண்களாக இருக்கிறார்களா, அல்லது அதற்கு மாற்றமாக அந்நிய கலாச்சாரங்கள் அழகாக இருக்கிறது என்று தன்னுடைய வாழ்க்கையில் அந்நிய கலாச்சாரங்களை உண்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்கிறார்களா என்று பார்த்தால், விகிதாசார அடிப்படையில் 100 சுமார் 70-80 வீதமானவர்கள் அடுத்த பக்கத்திலே தான் இருக்கிறார்கள். அந்நிய கலாச்சாரம் அழகாக இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விதமான ஃபேஷன், அப்ப அயபாயோடைய ஃபேஷனை பாருங்கள், அபாயாவுடைய ஃபேஷன். இன்னைக்கு பார்க்கலாம், சில அபாய ஹவுஸ்ல பார்க்கலாம், அபாய அழுக்கிற இடங்களை பார்க்கலாம். இந்த பெண்களை கேட்பாங்க, 2015 அபாயா வந்துட்டாங்க, இப்பயே கேட்பாங்க, 2014 அபாயா ஓகே விடுதாச்சு, இப்ப 2015 அபாயா வந்துட்டுதா சொல்லியே கேட்பாங்க. துபாய் அபாயம் இருக்குதா? ஏன் காரணம் தெரியுமா? துபாயில இருந்து உங்களுக்கு தெரியும், நான் துபாயில் இருக்கல, துபாயில இருந்து உங்கள்கிட்ட கேட்டா தெரியும் எப்படியான கலாச்சாரம் அங்கே இருக்கிறது, எப்படியான அபாயாக்கள் போடுகிறார்கள், எப்படியான ஆணைகள் அங்கே இருக்கின்றன. இன்றைக்கு கலாச்சாரம் என்னுடைய நாட்டின் கலாச்சாரம். ஆயிஷா ரலியல்லாஹுடைய பின்தோன்றிகள், அப்தா பாத்திமா ரலியல்லாஹுடைய பின்தோன்றிகள், முழுக்க முழுக்க ஐஃபத் பத்திரி செலவாக வாழ்ந்தவர்கள், இருக்கிறார்கள். அடுத்தவர்களுடைய கலாச்சாரங்களை பார்த்து அன்பாத கண்ணியமான சகோதரி எவ்வளவு கேவலமாக இருக்கிறது, எப்படி வாழ்ந்து காட்டிருக்கிறார். இந்த வாழ்க்கை நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியிடம் இருக்கிறதா, தன்னுடைய சகோதரிடம் இருக்கிறதா, தன்னுடைய பிள்ளைகள் பெண் குழந்தைகளிடம் இருக்கிறதா. அப்சார் ரபி அல்லா, அஸ்மா ரபி அல்லா, பாத்திமா ரபி அல்லா எவ்வளவு பயந்து இருக்கிறார்கள். தன்னுடைய உடலை அடுத்த ஆண் பார்த்துவிடக் கூடாது, தன்னுடைய உடல் அடுத்த ஆணுக்கு விளங்கிடக் கூடாது. அது உடுப்புக்கு வெளியால அல்ல, உடுப்பு உடுக்காம அல்ல, உடுப்போடையும் தான் பார்த்துடக் கூடாது என்று நினைத்தார். உயிரோடு இருக்கும் போதல்ல, மரணித்தாலும் பார்க்க கூடாது என்று நினைத்தார் என்று சொன்னால் எப்படியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். இந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் அன்று இருந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம், அவர்கள் தான் நம்முடைய பெண்மக்களுக்கு முன்னுதாரணமானவர்கள். அஸ்மா ரதியல்லா வருகிறார்கள், ஆயிஷா பாத்திமா ரதியல்லா அவர்கள் மரண படுக்கையில இருக்கிறார். சொன்னார்கள், அஸ்மா நான் உன்னிடத்தில் சில வசியத்துகள் செய்வேன், 10,000 நிறைவேற்றுவியான்னு கேட்டாங்க. அஸ்மா ரதியல்லா சொன்னாங்க, கட்டாயம் நிறைவேற்றவே சொல்லுங்க, நான் சில நாளைகளை மரணிச்சிடுவேன், மௌத்தா போயிடுவேன். மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா இதுவரைக்கும் என்ற உடம்ப அது ஆடைக்குள்ளேயோ நான் நிர்வாகமான நிலைமையிலேயோ இந்த கணவனை தவிர வேறு யாரும் கண்டதே கிடையாது, வேற யாரும் கண்டதே கிடையாது. அப்படியான வாழ்க்கை வாழ்ந்தவங்க சொல்றாங்க, நான் மரணிச்சிட்டேன்னு சொன்னா பயப்படுறேன். இப்ப எல்லாம் சந்துக்கு எப்படி கொண்டு போறாங்க அந்த காலத்துல சொல்றாங்க, ரெண்டு பக்கம் கம்ப வச்சு நடுவில் ஒரு புடவை விரிச்சு அதால தூக்கிட்டு போவாங்க, உடல் விளங்கும், என்னுடைய ஜனாசா விளங்கும், கபர் தூக்கிட்டு போவாங்கதான். ஆனாலும் என்னுடைய அங்கங்கள் ஜனாசா விளங்கும் அல்ல, அதனால அப்படி விளக்க கூடாது. முழுக்க மூடப்பட்ட நிலைமையில ஏந்த ஜனாசா கொண்டு போகப்படணும், அதை நினைச்சு ஆளுகிறேன், அப்படி நடக்காம போயிடுவோம். அஸ்மா எனவே நீதாருக்கு வழி சொல்லணும்னு சொன்ன நேரம் அஸ்மா ரபி அல்லா சொன்னாங்க, ஹபஷாவுட நான் பார்த்திருக்கிறேன், அந்த அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு கபர் செய்வோம், அந்த அடிப்படையில் உங்களை சந்து காமிச்சு நாங்க யார கண்ணுக்கு விளங்காம கொண்டு போவோம் சொல்லி யார் சொல்றாங்க, அஸ்மா பின் உமை சந்தி அல்லா சொல்றாங்க. அதே அடிப்படையில் அவங்க வபாத் ஆகிறாங்க, அதே அடிப்படையில் யாருடைய கண்ணுக்கும் விளங்காத முறையில அவர்கள் கவர் செய்யப்பட்டு அதே போல சந்துக்கு அமைக்கப்பட்டு அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, மரணத்துக்கு பின்னால் கூட தன்னுடைய உடல் விளங்க கூடாது என்று நினைத்தவர்கள் தான் நம்முடைய பெண்களுக்கு முன்னுதாரணமான அந்த பாத்திமா ரதியல்லா. அந்த பாத்திமா ரதியல்லா உடைய வாழ்க்கை எடுத்து நடக்க வேண்டிய நம்முடைய பெண்கள் சமுதாயம் இன்று எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்களுடைய ஆடையை பாருங்கள், ஏன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை பாருங்கள், வேறு யார பகந்துட்டு பொம்பளை பார்க்க சொல்லல, தன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கும் மனைவியை பாருங்கள், தன்னுடைய சகோதரியை பாருங்கள், தன்னுடைய மகளை பாருங்கள், அவளுடைய ஆயுள் எப்படி இருக்கிறது, அடுத்த ஆண் பார்த்து ரசிக்கக்கூடிய அடிப்படையில இருக்கிறது. ஏன் பொறுப்புதாரிகளுக்கு விளங்கக்கூடாது? அமானத்தில்லா, பெண்களை நீங்கள் அமானிதமாக பெற்றிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய அன்புடன் சொன்னதால் சொல்லவில்லையா? அமானிதங்களை ஏன் துர்ப்பாக்கியம் செய்கிறோம், மோசடி செய்கிறோம், ஏன் அமானிதங்களை விட்டு விடுகிறோம்? கண்ணியமானவர்களே, இன்னொரு விடயம் சொல்ல வேண்டும், வழிகாட்ட வேண்டியவர்களை மாற்றம் செய்கிறார்கள். நாம எல்லாம் சின்ன வயசுல எங்க படிச்சோம், ஸ்கூல்ல படிச்சோம், எங்கட டீச்சர்ஸ் மார் எப்படி வந்தாங்க எங்களுக்கு நல்லா தெரியும், எவ்வளவு பக்குவமான நிலைமையில இருந்தார்கள், எப்படியான ஆடைகள் அணிந்திருந்தார்கள் என்றதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு இருக்கிற ஒரு சமுதாயம் எத்தனைக்கு மத்தியில தெரியுமா? 35 மத்தியில, 20-35 மத்தியில சில ஜெனரேஷன் உருவாயிருக்குது. அவர்களுடைய ஆடையை பாருங்கள், அன்றைக்கு ஒரு வாலிபன் என்னிடத்துல வந்து அந்த புள்ள அளம் மட்டும்தான் இல்ல, அந்த வாலிபன் வாழ்க்கையில பறக்க செய்யும். ஆமை சொல்லுங்க கண்ணியமானது, அப்படியான வாலிப சமுதாயமாக, அப்படியான ஈமானிய உணர்ச்சி உள்ளவர்களாக, பாவத்தை காணும் போது அவர்கள் கவலைப்படக்கூடியவர்களாக, எச்சரிக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாலிப சமுதாயம் உருவாகணும். பார்த்து சிரித்து ரசிச்சது போதல்ல, அந்த வாலிபன் வந்து கவலை தெரிவிக்கிறான், அதனால எங்களுக்கு பார்க்கலாது, எங்களுக்கு படிக்கலாது, டீச்சர் வார வருத்தப்படி அபாயா விடுத்துட்டு வாரா, இன்னைக்கு வந்திருக்கிற அபாயம் நாங்க பத்துவா கொடுப்போம், இன்னைக்கு கொடுக்கிற அபாயம் ஹராம், இன்னைக்கு பெண்கள் கொடுக்கிறாங்களே ஸ்ரீம் பீட் அபாயா, எந்த கலாச்சாரத்தில் இருக்கிறது? யாராவது ஒரு சஹாபி பெண் இப்படியான அபாயம் உடுத்திருக்கிறார்கள் என்று காட்ட முடியுமா? கண்ணியமானவர்களே, இவரின் அழகின் பின் ஜலாபி மிகுந்த அர்த்தத்தை பாருங்க, சில்வா மூலமா முழுக்க மறைஞ்ச அல்லாஹ் சொல்றாரே இன்னைக்கு எப்படி இருக்கு? வழிகாட்ட வேண்டியவர்கள் இப்படி எல்லாம் மோசடி செய்கிறார்கள் என்று சொன்னால், வழி நடத்தக்கூடியவர்கள், வழி நடக்கக்கூடியவர்கள் எப்படி வழி நடக்கப் போகிறார்கள், சரியான வழிகளை போகப் போகிறார்கள். எனவே பொறுப்புதாரிகளே, அன்பாதவர்களே, அப்படியான தீர்த்த சமுதாயம் உருவாகக்கூடாது, அப்படியான அசிங்க
ஈஸ்டர் அணிந்திருந்த ஆடைதான் அந்த வாலிபனை அப்படியான பாவ உணர்ச்சி உண்டு பண்ணியிருக்கிறது.
கண்ணியமானவர்களே, எவ்வளவு ஒரு மோசமான ஒரு அமைப்பிலே நம்முடைய சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. கவலைப்பட வேண்டும், சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும். எம்முடைய ஆண்கள் உணரக்கூடியவர்கள் சிறாரிகள் பாவத்தை பார்த்து பார்த்து சர்வசாதாரணமாக போய்விடக் கூடாது. எனவே அப்படியான நிலைமைகளை மாற்ற வேண்டும், பாடசாலைகளில் மாற்ற வேண்டும், காசுகளிலும் மாற்ற வேண்டும், சிவத்தனைகளிலும் மாற்ற வேண்டும், வீடுகளிலே மாற்றப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே எம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் ஒரு பொறுப்போடு தந்திருக்கிறார். நாமெல்லாம் பொறுப்புதாரிகள். அறிஞ்சால் கவ்வாமூன் ஆரம்பித்தா விபச்சாரத்துக்கு இடமே கொடுக்க கூடாது. சும்மா நாங்க விபச்சாரத்தை தெரிஞ்சிருந்து தெரிவராது, அது ஏதாவது நடக்குதுன்னு பார்க்கணும். கைக்குள்ள இருக்கிற ஹேண்ட்போன் மூலமா என்னென்னமோ நடக்குது, வீட்டுல இருக்கக்கூடிய இன்டர்நெட் மூலமாக என்னென்னமோ நடக்குது. இன்றைக்கு உள்ள எந்த ஒரு துறையும் இல்லாம என்ன எங்க அனுப்புறாங்க, டியூஷன் அனுப்புறாங்க, அங்க நடக்கக்கூடிய விஷயம் ரெண்டு மூணு நாள் பார்க்கிறாள் அங்க ஒருத்தரோட வைத்தாச்சு. கண்ணியமானவர்களே, எத்தனை சம்பவங்கள் கேள்விப்படுறோம், எவ்வளவு பாவமான விஷயங்கள். பாவத்துக்கு வழியமைக்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது. எனவே அல்லாஹ் பொறுக்காத ஒரு பாவம், நெருங்கக்கூடாது என்று சொன்ன பாவம், வானம் பூமி தாங்காத பாவம், அல்லாஹ்வுடைய சோதனை இறங்கக்கூடிய பாவம் தான் விபச்சாரம். எனவே வல்லவன் அல்லாஹ் என்னையும் பாதுகாக்க வேண்டும், உங்களையும் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தை சம்பூர்ணமாக அந்த மிகப்பெரும் பாவத்தில் இருந்து பாதுகாத்தல்வனாக. யாழ்ல நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயா, செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்திரியா அல்லா. எம்முடைய உள்ளத்தில இழக்கூடிய ஆசைகள் விரும்பக்கூடிய ஆசைகளாக மாற்றிரியா அல்லா. பாவமான எண்ணங்கள் இருக்கின்றன அல்லா, எம்முடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தியா அல்லா. உன்னுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் உன்னுடைய அருமையான அந்த நபியுடைய தோழர்களோடு எப்படியெல்லாம் அவர்கள் உள்ளங்களிலே பாடுபட்டார்களோ அல்லா, அப்படியாக பாடுபட்டு எம்முடைய உள்ளங்களையும் சீர்திருத்துவதற்கு கிருபை செஞ்சிரியா அல்லா. உன்னை அன்பு பிரிவர்களாக எம்மை ஆக்கிரியா அல்லா. யாழ்ல